بسم الله الرحمن الرحيم الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان سيدنا ومولانا محمدا عبده ورسوله اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد اما بعد فقد قال الله تعالى في كلامه العظيم والفرقان المجيد بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الف لام ميم ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين صدق الله العظيم உலகத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஏகவல்ல நாயகன் அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். அவன் தனித்தவன், அவனுக்கு யாதொரு இணையும் இல்லை. இந்த உலகத்திலே அவன் யாரையும் பெற்றெடுக்கவும் இல்லை, யாராலும் பெறப்படவும் இல்லை. இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய எந்த வஸ்துவின் பக்கமும் அந்த அரப்பு தேவையற்றவன் என்று நான் சாட்சி கூறுகின்றேன். சலாத்தும் சலாமும் ஹஜரத் ரசூலே அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களுடைய வாழ்க்கையை வழிமுறையை தன்னுடைய வாழ்க்கையிலே அனுபவம் பிசாஹாது பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபுஉத் தாபிஊன்கள் மற்றும் கியாம நாள் வரை வரக்கூடிய முஃமினான முஸ்லிமான அனைத்து அடியார்கள் மீதும் உண்டாவதாம். புனிதமான ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ்வின் இல்லமா மாளிகையிலே ஆரம்ப வேலையிலே ஆர்வத்தோடு அந்த அமர்ந்திருக்கக்கூடிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எங்களுடைய வாழ்க்கையில எந்தெந்த விடயங்களை எடுத்து நடக்குமாறு ஏவியிருக்கின்றான், அவற்றை நம்மால் முடியுமான அளவு எடுத்து நடக்குமாறு, எவற்றை விட்டும் விலகி தவிர்ந்து நடக்குமாறு அல்லாஹ் கூறியிருக்கின்றான், அவற்றை விட்டும் முற்றும் முழுதுமாக விலகி தவிர்ந்து நடந்து கொள்ளும்படி முதலில் அடியேனுக்கும் அப்பாலுங்களுக்கும் வசியத்தை நசீஹத்தாக செய்து கொள்கின்றேன். கண்ணியத்துக்குரிய பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த உலகத்திலே மனித சமுதாயத்தை படைத்து மனிதர்களிடத்திலே பிரதானமான இரண்டு குறைகளை ஏற்படுத்தியிருக்கின்றான். முதலாவது மனிதன் மறதியாளன், இரண்டாவது மனிதன் தவறு செய்யக்கூடியவன். எனவே இந்த உலகத்தில் எங்களால் நடக்கக்கூடிய தப்புகள், தவறுகள், குற்றங்கள், மாற்றங்கள், பிழைகள் என்று சொல்றது, இதை நாங்கள் மாத்திரம் செஞ்சு வரக்கூடிய ஒரு விஷயம் இல்லை. அப்படி இல்லைன்னு சொன்னா இந்த காலத்துல வாழக்கூடிய இந்த மக்கள் தான் இதை புதிதாக உருவாக்கி செஞ்சு வாழாங்கன்னு இருக்கும். இந்த உலகம் படைக்கப்பட்ட நாள்ல இருந்து இந்த உலகத்துல மனிதர்கள் படைக்கப்படுவதற்கு முன்னாலே மனிதர்கள்னு சொன்னா தப்பு செய்யக்கூடியவங்க தான், மனிதர்கள்னு சொன்னா தவறு செய்யக்கூடியவங்க தான் என்ற விஷயம் பேசி முடிஞ்ச ஒரு விஷயம். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவுக்கு இந்த உலகத்துல அவனுடைய பிரதிநிதிகளாக மனிதர்களை படைக்க வேண்டும் என்ற ஒரு யோசனை பிறக்கின்றது. அதை அல்லாஹ் மலக்குமார்களுக்கு முன் வைக்கின்றான், என்னுடைய பிரதிநிதிகளாக, என்னுடைய கலீஃபாக்களாக நான் இந்த உலகத்துல மனித சமுதாயத்தை படைக்க போகின்றேன் என்ற அந்த அல்லாஹுடைய யோசனைய அல்லாஹ் அந்த மலக்குமார்களுக்கு முன்வைத்த நேரத்துல அந்த மலக்குமார்கள் அல்லாஹுவை பார்த்து கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? நாங்க உனைய சதாவும் துதித்துக் கொண்டு உனைய வணங்கி கொண்டு இருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்துல இந்த உலகத்துல இரத்தை தோட்டி கொலை கொல்ல விபச்சாரம் என்று சொல்லி பசாது செய்யக்கூடிய ஒரு உம்மத்தையா படைக்க போகின்றாய் என்று மலக்குமார்கள் எப்ப அல்லாஹ் இடத்துல கேள்வி கேட்கிறாங்க, இந்த உலகத்துல மனிதன் என்று சொல்லி ஒரு இனம் படைக்கப்பட்டே அல்லாஹ் சொல்றான், நீங்கள் அறியாத பல விடயங்களை நான் அறிந்த அரப்பாக இருக்கின்றேன் என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த உலகத்துல முதல் மனிதராக ஹஜரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்து எல்லா மலக்குமார்களையும் பார்த்து சொல்றான், உஸ்ஜுது லி ஆதம், நீங்க எல்லாரும் ஆதமுக்கு சஜிதா செய்ய, எல்லா மலக்குமார்களும் சஜிதா செய்யறாங்க. இல்லா இபிலி, அந்த மொத்த மலக்குமார்களுக்கும் பாடம் நடத்தி கொண்டிருந்த மா மீது இபிலி அவன் மாத்திரம் சஜிதா செய்யறதுக்கு மறுத்துறான். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்றார் குர்ஆன்ல, قال اخرج منها مذءوما مدحورا. இந்த வானத்துல இருந்து இழிவடைந்த நிலைமையில என்னுடைய லானத்தை என்னுடைய பதுவாவை சம்பாதிச்ச நிலைமையில நீ உலகத்துக்கு தூக்கி எறியப்பட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அந்த இபிலீஸ் அந்த ஷைத்தான் இந்த உலகத்துக்கு தூக்கி எறிஞ்சான். அதனாலதான் நாங்க இன்று வரைக்கும் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், யா அல்லாஹ் எடுத்தறியப்பட்ட ஷைத்தானுடைய தீங்குகளை விட்டும் உன்னிடத்துல பாதுகாப்பு தெரிகின்றோம் இன்று வரைக்கும் ஓதிக்கொண்டிருக்கிறேன். கண்ணியத்துக்குரிய பெரியார்களே சகோதரர்களே, எங்க தப்பு நடக்குது, எங்க தவறு நடக்குது, யாரு தப்பு செய்யறது? அல்லாஹுக்கு முன்னிலையில மலக்குமார்களுடைய சூழல்ல அந்த மொத்த மலக்குமார்களுக்கும் பாடம் நடத்தி கொண்டிருந்த மாமேதை இபிலீஸ் தவறு. அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா அதற்கு பின்னால அதற்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய விழா எலும்புல இருந்து அதற்கு ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்து ரெண்டு பேரையும் பார்த்து சொல்றான், யா ஆதமு ஸ்கன் அன்த வ ஸௌஜுகல் ஜன்னா ஃபகுலா மின்ஹா ரகதன் ஹைது ஷிஃதுமா வ லா தக்ரபா ஹாதிஹி ஷஜரா. அந்த ரெண்டு ஹதரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ஹதரத் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் பார்த்து அல்லாஹ் சொல்றான், ஆதமே நீங்களும் உங்களுடைய மனைவி ஹவ்வாவும் இந்த சுவர்க்கத்துல தாராளமாக வசிக்கலாம், முழு சுவர்க்கத்திலையும் உங்களுக்கு அன்றே நாங்கள் ஆக்கி தந்திருக்கின்றோம், இந்த சுவனத்தில் இருக்கக்கூடிய எல்லா சாப்பாடுகளையும் உங்களுக்கு சாப்பிடலாம், இந்த சுவனத்தில் இருக்கக்கூடிய எல்லா பானங்களையும் உங்களுக்கு அருந்தலாம், முழு சுவர்க்கத்தையும் உங்களுக்கு நாங்கள் வசப்படுத்தி தந்திருக்கின்றோம், இருந்தாலும் அல்லாஹுடைய லேசான ஒரு தடை இப்படி ஒரு மரம் இருக்குது, இந்த மரத்தை கிட்ட கூட நீங்க வைத்திடக்கூடாது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய உள்ளத்துல ஒரு ஊசலாட்டத்தை போட்டான், எந்த மரத்து கிட்ட கூட போகக்கூடாது என்று சொன்னாலும் அந்த மரத்து கிட்ட போறாங்க, அந்த மரத்தில் இருக்கக்கூடிய கனியை வைக்கிறாங்க. அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா ரெண்டு பேரையும் இந்த உலகத்துக்கு தூக்கி இருக்கிறார். கண்ணியத்துக்குரிய பெரியார்களே சகோதரர்களே, இந்த இந்த சம்பவத்தை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி எங்களுக்கு விளங்கப்படுத்துவார விஷயம் என்ன தெரியுமா? மனிதன் இருக்கின்றானே, மனிதன் அவனுக்கு கொடுத்திருக்கக்கூடிய இச்சைகளோட அவனுக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஆசைகளோட இந்த உலகத்துல இல்ல மனிதனை சுவனத்துல கொண்டு போய்த்து வைத்தாலும் தவறு செய்யக்கூடியவன் தான் என்ற விஷயத்தை அல்லாஹ் எங்களுக்கு உணர்த்துவார். கண்ணியத்துக்குரிய பெரியார்களே சகோதரர்களே, அதற்கு பின்னால ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இந்த உலகத்துல சில சந்ததிகள் உருவாகுறாங்க, சில குழந்தைகள் பிறக்கிறாங்க. முழு உலகத்திலையும் மனிதன் என்ற பெயர்ல ஏழு அல்லது ஆறு பேர் தான் இருக்காங்க. இரண்டு சகோதரர்களுக்கு மத்தியில திருமண விடயத்துல ஒரு பிரச்சனை நடக்குது, ஒரு சகோதரர் இன்னொரு சகோதரரை குத்தி கொலை செஞ்சிருந்தாங்க. இஸ்லாத்துல பெரும் பாவங்கள் என்று வர்ணிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பெரும் பாவம் எப்ப நடக்குது? இந்த முழு உலகத்திலேயும் ஏழு அல்லது ஆறு பேர் இருக்கக்கூடிய சந்தர்ப்பம். கண்ணியத்துக்குரிய பெரியார்களே சகோதரர்களே, எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மனிதர்களாகிய எங்களை அப்படியாப்பட்ட ஒரு சுபாவத்தோடு தான் படைத்திருக்கிறார். மனிதன் சொன்னா தவறு நடக்கத்தான் செய்யும், மனிதன் சொன்னா தப்புகள் நடக்கத்தான் செய்யும். யாருமே இங்க தப்பையும் தவறையும் செய்யாம இருக்கிறதுக்கு உலகத்துல படைக்கப்பட்ட யாருமே மலக்குமார்கள் இல்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தப்பு செய்யல தவறு செய்யல அவர்களுக்கு வேற பேர் வைத்து மலக்குமார்னு சொல்றான். தப்பு செய்யாதவங்க மலக்குமார்கள், தவறு செய்யாதவங்க மலக்குமார்கள். மனிதன் என்று பிறந்த ஒவ்வொருவருக்கும் இந்த உலகத்துல தப்புகள் தவறுகள் நடக்கிறது, அது ஒரு சகஜமான விஷயம். அதனாலதான் ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, குல்லு பனி ஆதம கத்தாஉன் வ கைருல் கத்தாஈன் அத்தவ்வாபூன். ஆதமுடைய மக்கள் இந்த முழு உலகத்துல படைக்கப்பட்டிருக்கக்கூடிய மனித சமுதாயம் அவ்வளவு பேரும் தவறு செய்யக்கூடியவங்க. ஆனா அந்த தவறு செய்யக்கூடியவங்க யாரு தன்னுடைய தவற உணர்ந்து அல்லாஹ்விடத்துல தௌபா செய்யறாங்களோ அவர்கள் தான் திறந்தவங்க. கண்ணியத்துக்குரிய பெரியார்களே சகோதரர்களே, எனவே எங்களால் இப்படி நடக்கக்கூடிய தப்புகளை தவறுகளை குற்றங்களை மாற்றங்களை பிழைகளை விளமாக்கல் மூன்று வகைகளாக வகைப்படுத்தியிருக்கிறோம். முதலாவது சில வகையான தவறுகள் இருக்கின்றது, அதோ ஒரு மனிதன் செஞ்சிட்டான் சொன்னா அவனுக்கு இஸ்லாத்துல ஹத்து நிறைவேற்றப்பட வேண்டும். உதாரணத்துக்கு ஒரு மனிதன் தினா செஞ்சிட்டான் அல்லது மதுபானம் குடிச்சிட்டான் அல்லது மதம் மாறிட்டான், இன்னொரு மனிதரிடத்துல இல்லாத ஒரு விஷயத்தை இட்டு கட்டிட்டான், இப்படியாப்பட்ட இன்னொரு என்ன குற்றங்கள் இருக்கின்றது. இந்த இந்த தவற ஒரு மனிதன் செஞ்சிட்டான் சொன்னா இஸ்லாத்துல ஷரியத்துல அவனுக்கு ஹத்து நிறைவேற்றப்பட வேண்டும். எந்த பாவத்துக்கு எவ்வளவு ஹத்து நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதை ஷரியா தெளிவாக பேசியிருக்கின்றது. அந்த பாவத்துக்கு அந்த ஹத்து நிறைவேற்றப்பட்டு விட்டால் அந்த மனிதன் அந்த பாவத்திலிருந்து தூய்மையானவனாக அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டவனாக ஆகிவிட்டான். இது முதலாவது வகையான சில தவறுகள்.
இரண்டாவது வகையான சில தவறுகள் இருக்கின்றது, அது ஷரியத் இஸ்லாம் கிசாஸ் என்று சொல்லி பெரிய ஒரு பாடமாக பேசியிருக்கின்றது. பழிக்கு பழி வாங்குறது, ஒரு மனிதனுக்கு பழிக்கு பழி வாங்குறதுக்கு இஷ்டம் இல்லை என்று சொன்னா அது ஒரு இஸ்லாமிய சிலாபத்தாக இருந்தால், ஒரு இஸ்லாமிய கலீபாவுக்கு கீழால் இருக்கக்கூடிய நாடாக இருந்தால், யார் அநியாயம் செய்தாரோ அவரிடத்திலிருந்து பியர் என்று சொல்லக்கூடிய தெண்ட பணம் அறவிடப்படணும், யாரிடத்திலிருந்து எவ்வளவு தெண்ட பணம் அறவிடப்படணும் என்பதை பத்தியும் ஷரியா தெளிவாக பேசியிருக்கின்றது. இந்த இரண்டு குற்றங்கள் அல்லாத ஏனைய எல்லா குற்றங்களையும், ஏனைய எல்லா தவறுகளையும் உலமாக்கள் மூன்றாவது வகையில வகைப்படுத்தி இருக்கிறாங்க. அங்க வந்து ஹத்தும் இல்ல, அங்க கிசாசும் இல்ல, வெறுமனே எச்சரிக்கை செய்யப்பட வேண்டிய குற்றங்கள். அந்த ஊர்ல இருக்கக்கூடிய இமாமால அல்லது ஊருடைய தலைவரால அல்லது காவியால அல்லது இஸ்லாமிய சிலாபத்துக்கு கீழால இருக்கக்கூடிய ஒரு நாடாக இருந்தால் அந்த ஹலீபாவால வெறுமனே எச்சரிக்கை செய்யப்பட வேண்டிய குற்றங்கள். இப்படி குற்றங்கள் மூணு வகையாக இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல குற்றம் இழைத்த ஒரு மனிதர், அநியாயம் செய்யப்பட்ட ஒரு மனிதர், தனக்கு அநியாயம் செய்த அந்த மனிதரோடு எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பத்தியும் ஷரியத் தெளிவாக பேசியிருக்கின்றது. அவருக்கு மூன்று விருப்பங்கள், மூன்று விருப்பங்கள் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. முதலாவது ஆரம்பத்துல சொன்னதை போல கிசா, இவருக்கு எப்படி அநியாயம் செய்யப்பட்டதோ அதே மாதிரி ஒரு அநியாயத்தை அந்த அநியாயம் செய்த மனிதருக்கு செய்யறதுக்கு இஸ்லாம் ஷரியத் முழு அனுமதியை வழங்கியிருக்கு. உதாரணத்துக்கு ஒரு மனிதர் என்னுடைய முன் பல்ல உடைச்சிட்டாருன்னு சொன்னா, யார் என்னுடைய பல்ல உடைச்சாரோ அவருடைய அதே பல்ல எனக்கு உடைக்கிறதுக்கு ஷரியத் எனக்கு அனுமதி தந்திருக்கின்றது. என்னுடைய வலது கையை ஒருத்தர் இந்த இடத்தால வெட்டிட்டாருன்னு சொன்னா அவருடைய வலது கையையும் அதே இடத்தால வெட்டுறதுக்கு ஷரியத் எனக்கு அனுமதி தந்திருக்கின்றது. ஒருத்தனுடைய மூன்று வார்த்தைகளால் ஏற்றிட்டாரு, அதே மூன்று வார்த்தைகளால அவர் எனக்கு ஏற்ற முடியும். ஒருத்தர் அஞ்சு வார்த்தைகளால் ஏற்றிட்டாரு, அதே ஐந்து வார்த்தைகளால எனக்கு ஏற்றுறதுக்கு ஷரியத் இஸ்லாம் அனுமதி தந்திருக்கின்றது. இது முதலாவது வகையான இருக்கும். இரண்டாவது வகை, இவருக்கு பழிக்கு பழி வாங்குறதுக்கு விருப்பம் இல்ல, மன்னிச்சு விட்டுறதுக்கு இவருக்கு மன்னிச்சு விடக்கூடிய அந்த மனப்பான்மையும் இல்லைன்னு சொன்னா இவர் என்ன செய்வாரு, அந்த ஊருடைய இமாம் இடத்துல அல்லது ஊருடைய தலைவரிடத்துல அல்லது காவி இடத்துல சென்று முறைப்பாடு செய்வாரு. அந்த ஊருடைய இமாம் அல்லது அந்த காவி அல்லது அந்த ஊருடைய தலைவர் அநியாயம் செய்யப்பட்ட அந்த மனிதருடைய இடத்திலிருந்து யாரு அநியாயம் செய்தாரோ அவருடைய அந்த பிசாச பழிக்கு பழி எடுப்பார். இது இரண்டாவது வகை. மூன்றாவது ஒரு வகை இருக்கின்றது, அதுதான் இஸ்லாம் எங்களுக்கு வலியுறுத்தக்கூடிய ஒரு விஷயம், மன்னிச்சு விட்டுவிடுங்க, மன்னிச்சு விட்டு விடுங்க. யாரு தவறு செய்யட்டும், மனிதன் தவறுக்கு தப்புக்கும் மத்தியில தான் படைக்கப்பட்டிருக்கின்றான். எனவே அவர்களால் நடக்கக்கூடிய தப்புகளை மன்னித்து விட்டு விடுங்க. இதுதான் இஸ்லாம் எங்களிடத்துல எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு. கிசாஸ் என்று சொல்லக்கூடிய விஷயத்துல நான் ஒரு விஷயத்தை விளங்கிக் கொள்ளணும், யாருக்குமே எல்லை மீறி பழிக்கு பழி வாங்கலாம். அது யாராக இருக்கேனும் யாருக்காக இருக்கேனும், நான் இந்த ஊருடைய தலைவர் தானே, நான் இந்த ஊர்ல இவ்வளவு வசதி வாய்ப்போடு இருக்கக்கூடிய ஒரு மனிதரே, நான் இந்த ஊர்ல இவ்வளவு அந்தஸ்தோடு இருக்கக்கூடிய ஒரு மனிதர் தானே, எனக்கு அநியாயம் செஞ்சவரு வெறுமனே ரோட்ல இருக்கக்கூடிய ஒரு மனிதர், வெறுமனே எனக்கு கீழால அந்தஸ்துல இருக்கக்கூடிய ஒரு மனிதர் சொல்லி பழிக்கு பழி வாங்குற என்ற விஷயத்துல யாருக்கும் எல்லை மீறி பழிக்கு பழி வாங்க, அது யாராக இருக்கேனும் யாருக்காக இருக்கேன். எனக்கு தெரியும் ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சாட்சா ஹஜரத் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹுங்க ஒரு யுத்தத்துல ஷஹீதாக்கப்பட்டு ஹிஜாஸுடைய மாநிலத்துல போடப்பட்டிருக்கிறாங்க. அதாவது ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹுவுடைய ஜனாசாவை கண்ணால பார்க்கலாம், அந்த அளவுக்கு பின்னா பின்னப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அதாவது ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹுவுடைய உடல்ல இருக்கக்கூடிய உடல் உறுப்புகள் எல்லாம் வெட்டி வேறையாக எடுக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹுவுடைய ஜனாசாவை பார்த்த ஆண்கள் எல்லாம் ஆவேசத்தோட, அந்த காதிர்கள் எப்படியாவது வெட்டி கொலை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோட போருக்கு போய் கொண்டிருக்கிறாங்க. ஜனாசாவை பார்த்த பெண்கள் எல்லாம் அழுகையோசையோட வீட்டுக்குள்ள போய் கொண்டிருக்கிறாங்க. ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு விஷயம் கேள்விப்படுது, வந்து பாக்குறாங்க, கண்ணால அந்த ஜனாசாவை பார்க்கலாம், அந்த அளவுக்கு சின்ன சின்னப்படுத்தப்பட்டிருக்கின்றது. உடல் இருக்கக்கூடிய உடல் உறுப்புகள் வெட்டி வேறையாக எடுக்கப்பட்டிருக்கின்றது. நெஞ்சு இரண்டாக பிளக்கப்பட்டு உள்ளால் இருக்கக்கூடிய ஈரல் வெளியில் எடுத்து பப்பி துப்பப்பட்டிருக்கிறது. ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த ஜனாசாவை பார்த்துட்டு வாயிலிருந்து வார்த்தை வரல, கண்ணில இருந்து மாலை மாலையாக தண்ணீர் வடியுது. நபி அவங்க அந்த ஜனாசாவை பார்த்து ஒரு பைத் ஒன்று படிக்கிறாங்க, ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஃபைன்னக குந்த மா அலமு ஃபஊலன் லில் கைராத் வஸூலன் லிர் ரஹீம். ஹம்சாவே, அல்லாஹுடைய ரஹ்மத் உங்களுக்கு உண்டாகட்டும். இந்த உலகத்துல வாழக்கூடிய சந்தர்ப்பத்துல நீங்க ஒரு நல்ல மனிதராக வாழ்ந்தீங்க, எல்லா குடல்வாழ் ஜனங்களையும் சேர்ந்து நடந்தீங்க. இந்த ஹிஜாஸ்ல இருக்கக்கூடிய இந்த ஹிஜாஸ் வாசிகள் மட்டும் உங்களுடைய ஜனாதாவை பார்த்து கொண்டு பொறுமையாக இருப்பாங்கன்னு சொன்னா, உங்களோட ஜனாதாவை இதே இடத்துல வச்சுட்டு போயிட்டு அந்த காவிர்கள் இருந்து 70 பேரை கொலை செஞ்சுட்டு வந்துதான் உங்களுடைய ஜனாதாவை அடக்கம் செய்ய வேண்டும். அதோட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சத்தியம் செய்தான். இறுதி நபியாக இருக்கேனும்
உங்களை படைக்கலன்னா இந்த முழு உலகத்தையும் நாங்க படைத்து இருக்காம இருக்கேனும், இருந்தாலும் பழிக்கு பழி வாங்குற என்ற விஷயத்துல உங்களுக்கும் எல்லை மீறி பழிக்கு பழி வாங்கலாம். உங்கள ஒரு மனிதர் தான் கொலை செய்யப்பட்டிருக்கின்றாரா? அந்த காபிர்கள் இருந்தும் ஒரே ஒரு மனிதரை கொலை செய்யறது தான் உங்களுக்கு அனுமதி இருக்கின்றது. ஆனா நீங்க பொறுமையாக இருப்பீங்கன்னு சொன்னா அந்த பொறுமையாளர்கள் கூறிய அந்த பரிச பொறுமையாளர்கள் கூறிய அந்த கூலிய நாளை கியாமத்துல நீங்க பெற்றுக்கொள்வீங்க. நபியே குர்ஆனுடைய ஆயத்தை இறங்குது. அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான் செஞ்ச அந்த சத்தியத்தை அப்படியே வாபஸ் எடுத்துக்கொள்ள. கண்ணியத்துக்குரிய பெரியார்களே, சகோதரர்களே, எனவே பழிக்கு பழி வாங்குற என்ற விஷயத்துல யாருக்கும் எல்லை மீறி பழிக்கு பழி வாங்க. எங்களுக்கு முன்னால வாழ்ந்த நபிமார்களாக இருக்கிறோம், அவர்களுக்கு பின்னால வாழ்ந்த சஹாபாக்கள் தாபிஊன்கள் எங்களுக்கு எப்படியாப்பட்ட ஒரு வாழ்க்கைய வாழ்ந்து காட்டிட்டு போயிருக்கிறான். இதுதான் நாம படிக்க வேண்டிய பாடமாக இருக்கிறோம். இஸ்லாத்துல சில விஷயங்கள் ஹலாலாக்கப்பட்டிருக்கின்றது. அதே இந்த உலகத்துல மனிதர்கள் எந்த பிரச்சனையும் இல்லாம வாழ வேண்டும், மனிதர்களுக்கு மத்தியில் எந்த பிரச்சனையும் ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா சில விஷயங்களை ஹலாலாக்கி இருக்கின்றான். உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்வோம் சொன்னா, தலாக் இஸ்லாத்துல ஹலாலாக்கப்பட்டிருக்கின்றது. இருந்தாலும் ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அப்கதுல் ஹலால் இலல்லாஹி அத்தலாக். ஹலாலாக்கப்பட்ட விஷயங்கள்ல அல்லாஹ்வும் கோபம் ஊட்டக்கூடிய ஒரு விஷயம் இருக்கும் சொன்னா அதுதான் தலாக் என்று சொன்னா. அதே போல ஒரு விஷயம் தான் கிசாசும். பழிக்கு பழி வாங்குறதுக்கு ஷரியத் இஸ்லாம் எங்களுக்கு அனுமதியை தந்திருந்தாலும் இஸ்லாம் எங்களிடத்துல எதிர்பார்க்கிறது மன்னித்து விட்டு கொடுக்கக்கூடிய அந்த மனப்பான்மையோட இந்த உலகத்துல உங்களோட வாழ்க்கையை கலிங்க என்ற விஷயத்தை இஸ்லாம் எங்களிடத்துல எதிர்பார்க்க. கண்ணியத்துக்குரிய பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா குர்ஆன்ல சூரத்து யூசுப்னு சொல்லி ஒரு சூரா ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 12-13 பக்கங்களுக்கு ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சம்பவத்தை பேசுறாங்க. ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தந்தை ஹஜ்ரத் யாகூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 2 திருமணங்களை முடிச்சிருந்தாங்க. முதலாவது மனைவிக்கு 10 குழந்தைகள், இரண்டாவது மனைவிக்கு 2 குழந்தைகள், யூசுப் பின்யாமீன். ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க இயற்கையிலே ரொம்ப அழகானவர்களாக இருந்தார்கள். அவர்களுடைய அழகுதான் நாளைய கியாமத்துல ஒவ்வொரு சுவனவாதிக்கு கொடுக்கப்படும் சொன்னா எந்த அளவுக்கு ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அழகா இருந்திருப்பாங்கன்னு சொல்லி கொஞ்சம் யோசிப்பா. கண்ணியத்துக்குரிய பெரியார்களே, சகோதரர்களே, ஹஜ்ரத் யாகூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோட மிச்சம் நேசம் வச்சிருந்தாங்க, மிச்சம் இறக்கமாக இருந்தாங்க. இது அந்த 10 சகோதரர்களுக்கும் பிடிக்கல. உடனே ஒரு நாள் விளையாட கூட்டி கொண்டு போறதாக பொய் சொல்லி ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கூட்டிக்கிட்டு போயிட்டு ஒரு பால் அடைஞ்ச கிணத்துல தள்ளிட்டு வந்து ஹஜ்ரத் யாகூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கிட்ட யூசுப்பா ஓனாய் பிடிச்சிக்கிட்டு போனதாக பொய் சொல்லிடுறாங்க. இப்ப அந்த வழியாக ஒரு வியாபார கூட்டம், மிஸ்ரில் இருந்து வரக்கூடிய ஒரு வியாபார கூட்டம் பாருங்க, வந்து அவர்களுக்கு தண்ணீர் தாகம் எடுக்குது. தண்ணீர் அருந்துறதுக்காக வேண்டி கிணற்றுக்குள்ள வாளிய போட்டு வெளியில எடுத்து பார்த்தா கிணற்றுல இருந்து தண்ணீர் வரல, ஒரு அழகான குழந்தை வந்திருக்கிறாங்க. அந்த குழந்தையுடைய பெருமதி தெரியாது, இவர் யாருன்னு தெரியாது. எனவே மிஸ்ரில் இருக்கக்கூடிய அந்த அரசிடத்துல கொண்டு போயிட்டு சில அற்ப சொற்ப காசுகளுக்காக வேண்டி ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அந்த மிஸ்ருடைய அரசருக்கு விற்றுடலாம். ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அந்த மிஸ்ருடைய மாளிகையில வளர்ந்துவா. பருவ வயது அடைந்ததற்கு பின்னால தான் செய்யாத ஒரு குற்றத்தை செய்ததாக பழி சுமத்தப்பட்டு ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சிறைச்சாலையில அடைக்கப்படுறாங்க. சிறிது காலம் சென்றதற்கு பின்னால ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நிரபராதி, குற்றம் செய்யாதவர் என்று நிரூபிக்கப்பட்டதற்கு பின்னால சிறைச்சாலையிலிருந்து விடுவிக்கப்பட்டு அந்த மிஸ்ருடைய பொருளாளராக ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க நியமிக்கப்பட்டார்.
அதே சந்தர்ப்பத்துல அதற்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தந்தை அதற்கு யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்கள் அந்த பால் அடைஞ்ச கிணத்துல தள்ளிட்டு போன அவர்களுடைய 10 சகோதரர்களும் மிஸ்ர அன்னிக்கு இருக்கக்கூடிய கன்னான் என்று சொல்லக்கூடிய ஒரு கிராமத்துல வசித்து வராங்க. பஞ்சம் வாட்டுது, சாப்பிடுறதுக்கு சாப்பாடு இல்ல, குடிக்கிறதுக்கு தண்ணீர் இல்ல. அதாவது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க 10 சகோதரர்களையும் அனுப்பி வைக்கிறாங்க மிஸ்ருடைய அரசரிடத்துல போயிட்டு ஏதாவது சாப்பிடுறதுக்கு சாப்பாடு சாமான்கள் எடுத்துக்கலாம், பசி தாங்க முடியாம இருக்குது. அதனால அந்த மிஸ்ருடைய அரசரிடத்துல போயிட்டு ஏதாவது சாப்பிடுறதுக்கு சாமான்கள் எடுத்துக்கொண்டு வாங்க. அந்த 10 சகோதரர்களும் மிஸ்ருடைய அந்த கோட்டைக்குள்ளால நுழையிறாங்க. அதற்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு விளங்கிருச்சு, என்னைய அந்த சின்ன வயதுல அந்த பால் அடைஞ்ச கிணத்துல என்னைய மட்டும் தனியே தவிக்க விட்டுட்டு போன என்னுடைய 10 சகோதரர்கள் தான் வாராங்கன்ற விஷயம் அதற்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு விளங்கிருச்சு. அவங்க 10 பேத்துக்கும் இவர் யாருன்னு தெரியாது. ரெண்டு பேத்துக்கும் மத்தியில கொஞ்ச நேரம் பேச்சுவார்த்தை நடக்குது. இப்ப அதுல இருந்து ஒருத்தர் கேட்கிறாரா, அந்த யூசுப் நீங்களா யூசுப்? அதற்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, ஓ நான் தான் யூசுப். அந்த 10 சகோதரர்களும் பயந்து பின்னால போறாங்க. அதற்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னாங்க தெரியுமா? அவங்க 10 பேரையும் பார்த்து, லா தஸ்ரீப அலைக்குமுல் யௌம், லா தஸ்ரீப அலைக்குமுல் யௌம், இன்றைய நாள் உங்களை யாரையுமே பழிக்கு பழி வாங்கப்பட மாட்டாது, உங்களை எல்லாத்தையும் நான் மன்னிச்சு விட்டுட்டேன். அதற்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவர்களை கொலை செய்ய நினைத்த அந்த 10 சகோதரர்களுக்கு மன்னிப்பு கொடுக்கிறார். கண்ணியத்துக்குரிய பெரியார்களே, சகோதரர்களே, நான் ஆரம்பத்துல சொன்னது போல மனிதன் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அந்த சுபாவத்தோடு தான் படைச்சிருக்கான். மனிதன் சொன்னா தப்புகள், தவறுகள், குற்றங்கள், மாற்றங்கள், பிழைகள் அந்த நிகழ்வு இருக்குது. அது ஒரு சகஜமான விஷயம். எனவே எங்களோட பக்கத்து வீட்டுக்காரர்களால, எங்கட வீட்டில் இருக்கக்கூடிய எங்களோட சொந்த சகோதரர்களால, எங்களோட தாய் தந்தையர்களால, அல்லது எங்கட வீட்டில் இருக்கக்கூடிய எங்களோட சொந்த பிள்ளைகளால, எங்களோட உடன் பிறப்புகளால எங்களுக்கு நடக்கக்கூடிய தப்புகளை தவறுகளை நாங்கள் தலைக்கு மேல தூக்கி வச்சுக்கிட்டு உங்களோட வீட்டு வாசப்படியையும் நான் இருக்க மாட்டேன், உங்களுக்கும் எனக்கும் இதற்கு பின்னால எந்த சம்பந்தமும் இல்ல, உங்களோட ஜனாஜாக்கும் நான் வரமாட்டேன் சொல்றதுக்கு இது ஒரு முஸ்லீமுடைய அடையாளமும் இல்ல. ஒரு முஸ்லீமுடைய வாயிலிருந்து, ஒரு முஸ்லீமுடைய நாவிலிருந்து வரக்கூடிய வார்த்தை. கண்ணியத்துக்குரிய பெரியாரே, சகோதரே, இஸ்லாம் எங்களுக்கு தந்து எதிர்பார்க்கிறது மன்னிங்க. எங்களுக்கு தெரியும் ஹஜரத் அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அன்ஹு இந்த இஸ்லாமிய கிலாபத்துடைய, இஸ்லாமிய ஆட்சியுடைய முதலாவது கலீபா ஹஜரத் அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அன்ஹு. சஹிபு தன்மைக்கு பேர் போனவங்க ஹஜரத் அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அன்ஹு. ஹஜரத் அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அன்ஹு அவருடைய ஒரு மகள் தான் ஹஜரத் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா, அருமை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அன்புக்குரிய மனைவி. ஒரு போருக்காக எழுதி வைத்திருக்கிறாங்க. போன இடத்துல ஹஜரத் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவருடைய ஒரு மாலை காணாமல் போய்த்திருது. ஹஜரத் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவங்க அந்த மாலையை தேடுற பணியில் ஈடுபட்டிருக்கிறாங்க. போருக்கு போன கூட்டம், போர்ல எல்லா மக்களும் வந்து சேர்ந்துட்டாங்கன்னு நினைச்சுக்கிட்டு போர்ல இருந்து வாபஸ் பெற்று வர ஆரம்பிக்கிறாங்க. இருந்தாலும் போருடைய தளபதி என்ன செய்யறாரு, சஃவான் இப்னு முஅக்கல் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி அனுப்பி வைக்கிறாரு, போர்ல ஏதாவது விஷயங்கள் விடுபட்டு இருக்கின்றதா, அல்லது யாராவது மனிதர்கள் விடுபட்டு இருக்கிறாங்களான்னு பேசிக் கொஞ்சம் பார்த்துட்டு வா. அதாவது சஃவான் இப்னு முஅக்கல் ரழியல்லாஹு அன்ஹு அவங்க பேசி பல்ல இடத்துல தேடி பாக்குறாங்க, யாரையுமே காண்றதுக்கு இல்ல. தூரத்துல பார்த்தா ஒரு கருப்பு நிற ஆடை அணிஞ்சு யாரோ ஒரு மனிதர் இருக்கிறத போல இருக்குது. கிட்ட பேசி பார்த்தா ஹஜரத் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹு நபிமார்களுடைய மனைவிமார் எல்லாம் உம்மஹாத்துல் முஃமினீன், எல்லா முஃமின்களுடையும் தாய்மார் மாதிரி. அந்த நபிமார்கள் அவர்களை சலா கொடுத்து விட்டாலோ, அல்லது அவர்களை விட்டுவிட்டு அந்த நபிமார்கள் மரணிச்சிட்டாலோ, அந்த பெண்களை யாருக்குமே திருமணம் முடிக்க முடியாது. அப்படி திருமணம் முடிக்கிறது ஹராமாக்கப்பட்டோம். அதுல சப்பானி போடு மக்கள் ரதியல்லாஹவங்க ஷரியத்துக்கு உட்பட்ட முறையில மகரத்தை பேணி அதற்கு ஆயிஷா ரதியல்லாஹ் அவர்களை மதீனாவில கொண்டு வந்து சேர்த்துடுறாங்க. ஆனா மதீனாவில கதை வேற மாதிரி பரவிடுது. அதோட சப்பானி போடு மக்களுக்கும் அதற்கு ஆயிஷா ரதியல்லாஹ் அண்ணா அவர்களுக்கும் தகாத சில விஷயங்கள் நடந்ததாக முழு மதீனாவிலையும் கதை வேற மாதிரி பரவி. இந்த கதையை பரப்பினவங்கல்ல முக்கியமான 3 பேர் இருந்தாங்க. முதலாவது அப்துல்லாஹி இப்னு உபை இப்னு சலூல், முனாஃபிக்களுடைய தலைவர். இரண்டாவது ஹம்னா பின் ஜஹஷ் என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி. மூணாவது மித்தாஹ் இப்னு உஸாதா என்று சொல்லக்கூடிய ஒரு பத்ர் சஹாபி. இந்த மித்தாஹ் இப்னு உஸாதா என்று சொல்லக்கூடிய இந்த பத்ர் சஹாபியை பத்தி கிதாபுகள் எழுதக்கூடிய சந்தர்ப்பத்துல எப்படி எழுதுறாங்கடா, இவர் ஒரு ஃபகீர் சஹாபி, ஒரு ஏழை சஹாபி. இவருடைய செலவினத்தையோ, அல்லது இவருடைய குடும்பத்துடைய செலவினத்தையோ, இவருடைய சொந்த வருமானத்தால நடத்தி கொள்ள முடியாத ஒரு சஹாபி. அதுல வேற ஹஜரத் அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அன்ஹுவுடைய மாமித மகன் தான் இந்த மித்தாஹ் இப்னு உஸாதா. ஹஜரத் அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அன்ஹுவுக்கு மச்சான் முறையாகும். அதற்கு அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கோபம் வந்துருச்சு. இன்னொரு பக்கத்துல ஆத்திரம், என்னுடைய சோத்தை தீந்து வளர்ந்த இந்த மிஸ்தாஹ் இப்னு உஸாதா, என்னுடைய செலவினத்துக்கு கீழால இருக்கக்கூடிய இந்த மிஸ்தாஹ் இப்னு உஸாதா, ஏன் இந்த மகளுடைய விஷயத்திலே இவ்வளவு பாரதூரமான ஒரு இட்டுக்கட்டை கட்டிட்டாரு என்று அதற்கு அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கோபம் வந்து அதற்கு அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சத்தியம் செய்யறாங்க. இதற்கு பின்னால இந்த மிஸ்தாஹ் இப்னு உஸாதாவுக்கு என்னுடைய எந்த செலவினமும் கிடையாது என்று அதற்கு அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சத்தியம் செய்யறாங்க. ஜன்னியத்து கூடிய பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ் இந்த சத்தியத்தை விரும்பல. உடனே குர்ஆனுடைய ஆயத்தை இறங்குது, வலா யஸ்தரி உலுல் ஃபத்லி மின்கும் வஸ்அதி அன் யுஃதூ லில் குர்பா வல் மசாகீன் வல் முஹாஜிரீன் ஃபீ ஸபீலில்லாஹி வல் யஃபூ வல் யஸ்ஃபஹு அலா துஹிப்பூன அன் யஃபிரல்லாஹு லகும். உங்கள சில வசதி படைத்தவங்க, சில ஏழைகளை அவர்களுடைய செலவினத்துக்கு கீழாக வைத்திருக்க கூடியவங்க, அவர்கள் செய்யக்கூடிய சின்ன சின்ன குற்றங்களுக்காக வேண்டி, சின்ன சின்ன தவறுகளுக்காக வேண்டி அவர்களுடைய செலவீனத்தை இல்லாமலாக்கி இதற்கு பின்னால நான் உங்களுக்கு செலவீனத்தை ஹராமாக்கிட்டேன் என்று சொல்ற விஷயம் இருக்குது. இது அல்லாஹ் விரும்பக்கூடிய ஒரு விஷயம் இல்ல. அலா துஹிப்பூன, உங்களுடைய குற்றங்களை உங்களுடைய குறைகளை ரப்பு மன்னிக்கிறது உங்களுக்கு விருப்பம் இல்லையாண்டு குர்ஆனுடைய ஆயத்தை இறங்குது. அதுல அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, என்னோட குறைகளை எங்களுடைய தவறுகளை எங்களோட ரப்பு மன்னிக்கிறது எங்களுக்கும் விருப்பம் தாண்டு. அதுல அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு திரும்ப சத்தியம் செய்யறாங்க, என்னுடைய வாழ்நாள் இந்த உலகத்தில் இருக்கும் வரைக்கும், என்னுடைய உயிர் இந்த உடம்புல இருக்கும் வரைக்கும் இந்த மித்தஹ் இப்னு உஸாதாவுடைய முழு செலவினத்தையும் நான் பொறுப்பெடுக்கிறேன் என்று ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க பொறுப்பெடுக்கிறாங்க. கிதாபுகள் எழுதுறாங்க எந்த அளவுக்குன்னு சொன்னா, ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய மௌத்து வரைக்கும், அவர்களுடைய மரணம் வரைக்கும் அந்த மித்தஹ் இப்னு உஸாதா ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய முழு செலவினத்தையும் பொறுப்பெடுத்து செஞ்சு வந்தது ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு. கண்ணியத்துக்குரிய பெரியார்களே, சகோதரர்களே, எப்படியாப்பட்ட ஒரு நிலைமை யோசிச்சு பாருங்க. ஒவ்வொருத்தரும் எங்களை எங்களை பத்தி யோசிச்சு பாருங்களே, ஏந்த மகளிர் விஷயத்துல ஏந்த செலவினத்துக்கு கீழால் இருக்கக்கூடிய ஒரு மனிதர் ஒரு பாரதூரமான ஒரு இட்டுக்கட்டை கட்டிடுவார்னு சொன்னா, நாங்க நீங்க சொன்னா இன்றைக்கு அவரை வெட்டி போட்டுட்டு சிறைச்சாலைக்கு போறதுக்கும் தயங்க மாட்டோம். ஏன் அந்த அளவுக்கு எங்களுக்கு கோபமும் வேகமும் ஆவேசமும் வரும். ஆனா எங்களுக்கு முன்னால வாழ்ந்த நபிமார்களாக இருக்கிறோம், அதுக்கு பின்னால வாழ்ந்த சகாபாக்களாக இருக்கிறோம், எங்களுக்கு ஒரு அப்படி ஒரு வழிய காட்டி தந்துட்டு போவல்ல. மனிதன் என்று சொன்னா தவறு செய்யக்கூடியவன் தான். எனவே மனிதர்களால் நடக்கக்கூடிய தப்புகளை தவறுகளை நீங்க மன்னிச்சு விட்டு கொடுத்து வாழுங்க. அதுதான் இந்த உலகத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அதையும் ஒரு சோதனையாக ஆக்கித்தான் இந்த உலகத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா உங்களுக்கு அனுப்பி உங்களை அனுப்பியிருக்கின்றான் என்ற விஷயத்த முன்னால வாழ்ந்தவர்களுடைய அந்த பரிசீலனையில நீங்கள் ஒரு படிப்பினையாக இருக்கும். கண்ணியத்துக்குரிய பெரியார்களே, சகோதரர்களே, எங்களுக்கு தெரியும் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்ட இறுதி நபி. நபி அவர்கள் பிறந்தது மக்காவுல, அதே போன்று அதிகமான காலம் வாழ்ந்தது மக்காவுல. நபி அவர்களுடைய 40 வயது வரைக்கும் நபி அவர்களுடைய பெயர் அந்த மக்காவுல சாதிக் உண்மையாளர் அல் அமீன் நம்பிக்கையாளர். 40வது வயதுல நுபுவத் கிடைக்குது. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நபித்துவத்தை கொடுக்கிறான். இப்ப அல்லாஹுவை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறான் அந்த மக்களுக்கு. இப்ப எந்த நாவுகளால அஸ்ஸாதிக் உண்மையாளர் அல் அமீன் நம்பிக்கையாளர் என்று கூப்பிட்டு கொண்டிருந்தாங்களோ அந்த மக்கள், இப்ப உடனே அஜாஹில் மஜ்னூன் நஊது பில்லாஹி மின்ஹா பைத்தியக்காரன் அதே போல மூட என்ற வார்த்தைகளை கொண்டு நபி அவர்கள் அந்த மக்கள் அழைக்க ஆரம்பிக்கிறான். அது மாத்திரமல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவர்களோட ஈமான் கொண்டிருந்த அந்த கொஞ்ச சஹாபாக்களுக்கும் பல தரப்புல இருந்து இன்னல்களும் துன்பங்களும் கொடுக்கப்படும். நபி அவங்க மஸ்ஜித்ல தொழுது கொண்டிருப்பாங்க, சுஜூதில் இருக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்துல அழுகிய ஒட்டக குடல்கள் கொண்டு வந்து நபி அவர்களுடைய அந்த கழுத்துக்கு மேலாக போடப்படும். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தலைய மேல உயர்த்தி கொள்ள ஏழாம தடமாறுவாங்க. ஹஜ்ரத் பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வந்து அந்த அழுகிய ஒட்டக குடல்களை எடுத்து விட்டதுக்கு பின்னாலதான் நபி அவங்க சுஜூதில் இருந்து தலையை உயர்த்துவாங்க. அது மாத்திரமல்ல, ஷுஅபே அபி தாலிப் என்ற இடத்துல ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈமான் கொண்டிருந்த கொஞ்ச சஹாபாக்கள் 3 வருடங்களுக்கு மேலால அடைத்து வைக்கப்பட்டாங்க. அவர்களோட யாருக்கும் எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் செய்ய முடியாது, அவர்களோட யாருக்கும் எந்த ஒரு கொடுக்கல் வாங்கலும் செய்ய முடியாது. அப்படி யாராவது கொடுக்கல் வாங்கல அந்த மனிதர்களோடு ஈடுபட்டாங்கன்னு தெரிய வந்தா அவர்களையும் அந்த பள்ளத்தாக்கல போட்டு அடைச்சு வச்சுவாங்க. ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதே போல அவர்களுடைய மனைவிமார்களுக்கு உதவியாக இருந்த, ஹிஜ்மத் செய்து வந்த, குர்ஆன மனநமிட்டு அதனை பாதுகாத்து வந்த 70க்கும் மேற்பட்ட ஹாபில்கள் பிஹ்ரே மவுனா என்ற இடத்துல வெட்டி குழி தோண்டி புதைக்கப்பட்டார். இப்ப அல்லாஹுடைய ஓர்டர் வருது, நபியே இந்த மக்கா இஸ்லாத்தை பரப்புறதுக்கு தகுதியானவரிடம் இல்ல, நீங்க ஹிஜ்ரத் செஞ்சு மதீனாவுக்கு போங்கன்னு அல்லாஹுடைய ஓர்டர் வருது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் செஞ்சு மதீனாவுக்கு போறாங்க. மதீனாவுல போயிட்டு ஒரு சந்தோஷமான வாழ்க்கைய நபியோ வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. எல்லா மனிதர்களும் இஸ்லாத்துக்குள்ள வேகமாக வர ஆரம்பிக்கிறாங்க. இஸ்லாம் அந்த மதீனாவுல அப்படியே அந்த இஸ்லாம் அந்த மதீனாவுல இந்த கொடித்து கொடிபிடித்திருக்கின்ற காலம் அந்த காலம். அப்படியாப்பட்ட ஒரு காலத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மதீனாவுல இருக்கக்கூடிய சஹாபாக்களோட மக்காவை கைப்பற்றதுக்காக வேண்டி ஹிஜ்ரி 8ல ஃபதஹ் மக்கா மக்காவை கைப்பற்றதுக்காக வேண்டி வராங்க. வரக்கூடிய சந்தர்ப்பத்துல அந்த கஅபத்துல்லாஹுக்குள்ளால மக்காவுக்குள்ளால அந்த ஹரத்துடைய எல்லைக்குள்ளால 360க்கும் மேற்பட்ட சிலைகள் வைக்கப்பட்டிருக்கின்றது. அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய கையில் ஒரு ஆயுதத்தை எடுத்துக்கொண்டு وَقُلْ جَاءَ الْحَقُّ وَزَهَقَ الْبَاطِلُ وَقُلْ جَاءَ الْحَقُّ وَمَا يُبْدِئُ الْبَاطِلُ وَمَا يُعِيدُ என்ற இந்த இரண்டு குர்ஆனுடைய ஆயத்துகளை ஓதி ஓதி எல்லா சிலைகளையும் உடைத்துட்டு கஅபத்துல்லாஹுடைய பின் வாயிலால வந்து ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய இரண்டு கைகளையும் அந்த வாயில வைத்து பார்த்து கொண்டிருக்கிறாங்க. காஃபிர்கள் எல்லாம் தலை குனிந்து ஹஜ்ரத் ரசூலுல்லாஹுக்கு முன்னால் இருந்து கொண்டிருக்கிறார்கள். சஹாபாக்கள் இருக்கக்கூடிய பெரும் பெரும் வீரர்கள் ஹஜ்ரத் உமர் ஹஜ்ரத் அலி ஹஜ்ரத் காலித் இப்னு வலீத் அபு உபைதத் இப்னு ஜர்ராஹ் போன்ற பெரும் பெரும் வீரர்கள் எல்லாம் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே ஒரு வார்த்தைக்காக வேண்டி காத்து கொண்டிருக்கிறாங்க. நபியோங்க பெட்டுன்னு சொன்னா போதும் அந்த மொத்த காபிரனுடைய தலையும் அந்த மக்காவுடைய மைதானத்தில் கண்ணியத்துக்குரிய பெரியாருடைய சகோதரர்களே அந்த காபிர்களை பார்த்து ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, நான் உங்களோட இப்ப என்ன முறையில நடந்து கொள்ள போறேன்னு உங்களுக்கு தெரியும். அந்த காபிர்கள் இருந்த சில வயது முதிர்ந்தவங்க சில அனுபவசாரிகள் முன்னால வராங்க. வந்து சொல்றாங்க, யார சூழல்லா நீங்களை தண்டிச்சாலும் அந்த தண்டனைக்கு நாங்க தகுதியாகவும், ஏன் இந்த மக்காவில் இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல அந்த அளவுக்கு உங்களுக்கு இன்னல்களையும் துன்பங்களையும் நாங்க தந்திருக்கின்றோம், ஆனா நீங்க எங்களை மன்னிச்சு விட்டாலும் அந்த மன்னிப்பொண்டு உங்களோட புதிய ஒரு விஷயம் இல்லை யார சூழல்லா என்று சொல்ல நேரத்துல அந்த காபிர்களை பார்த்து ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நான் உங்களை பார்த்து என்ன வார்த்தை சொல்ல போறேன். ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவர்களுடைய 10 சகோதரர்களை பார்த்து என்ன வார்த்தை சொன்னாங்களோ அதே வார்த்தையை நான் உங்களை பார்த்து சொல்றேன். பொது அது மாத்திரமல்ல அந்த காபிரில இருக்கக்கூடிய சில பெரிய பெரிய ஆக்கள் எல்லாம் சில வீடுகள்ல போய் ஒழிஞ்சு கொண்டாங்க. நபியவங்க எங்களை கத்தல் செய்ய சொல்லிடுவாங்களோ எங்களை வெட்டி கொலை செய்ய சொல்லிடுவாங்களோன்ற பயத்தால் அபு சுஃபியான் ஒரு வீட்டில போய் ஒழிஞ்சு கொண்டாரு. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அபு சுஃபியான கூப்பிட்டு மன்னி போறாங்க. அது மாத்திரமல்ல ஹஜ்ரத் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய அந்த முன்னால ஈட்டிய குட்டி பின்னால எடுத்தவர் தான் குஹ்ஷி, அவருக்கும் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் மன்னி போறாங்க. அந்த ஹஜ்ரத் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹுவுடைய அந்த நெஞ்சை இரண்டாக பிளந்து உள்ளால் இருக்கக்கூடிய அந்த ஈரல தப்பி துப்பின பெண்மணிதான் அபு சுஃபியானுடைய மனைவி ஹிந்தா, அவளுக்கும் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டு மன்னிப்பாங்க. கண்ணியத்துக்குரிய பெரியார்களே சகோதரர்களே, எனவே எங்களுக்கு முன்னால வாழ்ந்த நபிமார்கள் எங்களோட தலைவர் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட எங்களுக்கு இப்படியாப்பட்ட ஒரு வழிமுறையை தான் காட்டி தந்திருக்கிறது. நான் ஆரம்பத்துல சொன்னது போல மனிதர்கள் சொன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இரண்டு தன்மைகளோடு தான் படைத்திருக்கிறான். மனிதன் தப்பு செய்வான், மனிதனால மறதிகள் தப்புகள் தவறுகள் நடக்கிறது ஒரு சகஜமான விஷயம். அதனால எங்களோட நடக்கக்கூடிய எங்களோட பழகக்கூடிய எங்களோட வீட்டில் இருக்கக்கூடிய மனிதர்களால நடக்கக்கூடிய தப்புகளை வச்சுக்கிட்டு அவர்களோட பல வருட கணக்கில் பேசுறது இல்ல, அவர்களோட எந்த தொடர்பும் இல்ல, இது ஒரு உண்மையினுடைய தன்மை இல்ல. இஸ்லாம் எங்களிடத்தில் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் இது. கண்ணியத்துக்குரிய பெரியார்களே சகோதரர்களே, இந்த பிரிவினைகளும் பிளவுகளும் இன்றைக்கு முஸ்லிம்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு காரணத்தினாலதான் இந்த இலங்கை நாட்டுல இன்னைக்கு முஸ்லிம்களாகிய எங்களால் எந்த ஒன்றையும் சாதிக்க முடியாத ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கு. கொஞ்சம் காலத்துக்கு முன்னால யோசிச்சு பாருங்க, இந்த இலங்கை நாட்டுல பெரிய அளவுல ஹாபிங்கள் இருக்கல குர்ஆன மன்னமித்த, அதே போன்று மார்க்க விஷயங்களை அறிஞ்ச உலமாக்கள் இருக்கல, காரிமார் இருக்கல, முஃப்திமார் இருக்கல, முஸ்லிம்களுக்கு மத்தியில் டாக்டர்ஸ்மார் ப்ரொஃபஸர்மார் எல்லாம் இருக்கிறது. ஆனா இன்றைக்கு எங்களை இந்த இஸ்லாமியர்கள் இன்றைக்கு இந்த இலங்கை நாட்டுல பெரிய ஒரு முன்னேற்றத்தை கண்டிருக்கின்றாங்க. ஒவ்வொரு வீட்டுக்கு வீடு குர்ஆன மன்னமித்த குர்ஆன மன்னமிடக்கூடிய ஹாபிங்கள் ஒவ்வொரு ஊர்லயும் மார்க்க விஷயங்களை நல்ல முறையில் அது அறிஞ்சு அதை மக்களுக்கு தெளிவுபடுத்தக்கூடிய பல ஆலிம்கள் காரிமார் முஃப்திமார் இவ்வளவு பெரிய ஒரு முன்னேற்றத்தை எங்களை இலங்கை நாடு இன்றைக்கு கண்டும் இந்த நாட்டுல எங்களால முஸ்லிம்களாகிய எங்களால எந்த ஒன்றையும் சாதிக்க முடியாமல் இருந்து கொண்டிருக்கின்றது சொன்னா அதற்குரிய ஒரே காரணம் எங்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய பிளவுகளும் பிரச்சனைகளும் கண்ணியத்துக்குரிய பெரியார்களை சகோதரர்களே. எனவே எங்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய பிளவுகளை பிரச்சனைகளை நல்ல முறையில தீர் செய்வோம். அதே போல ஒவ்வொருத்தரும் இந்த மஸ்ஜிதுல இன்னைக்கு சும்மா முடிச்சுக்கிட்டு போகக்கூடிய சந்தர்ப்பத்தில் ஒவ்வொருத்தரும் ஒரு கல்வியில் ஒரு நியத்தெடுங்க. நான் மஸ்ஜிதுல இருந்து வெளியில கால் எடுத்து வைக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல இந்த ஊர்ல இருக்கக்கூடிய என்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய என்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ஒருத்தரோடையும் எந்த ஒரு குரோதமும் எந்த ஒரு விரோதமும் இல்லாத நிலைமையில தான் நான் மஸ்ஜிதுல இருந்து கால் எடுத்து வைப்போண்டு இந்த மஸ்ஜிதுல இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தர உள்ளத்திலையும் ஒரு எண்ணம் பிறக்கும் சொன்னா சத்தியமாக சொல்லும் நாளடைவுல இந்த ஊர் அடுத்த ஊர்னு சொல்லி எங்களுடைய முழு முஸ்லிம்களும் ஒன்று சேர்ந்து இந்த இலங்கை நாட்டுல பெரிய ஒரு சாதனைய முஸ்லிம்கள் படைத்தார்கள் என்று சொல்லக்கூடிய அமைப்புக்கு முஸ்லிம்களாலேயே எங்களால வரையணும் என்பதுதான் சத்தியமாக இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே வல்லவன் அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா நம் அனைவர்களுடைய பாவங்களை மன்னித்து தருவாயாக, யாழ் எங்களுடைய பாவங்களை மன்னித்து தருவாயாக, எங்களுடைய தாய் தந்தையர்களுடைய பாவங்களை மன்னித்து தருவாயாக, எங்களுடைய உற்றார் உறவினர்களுடைய பாவங்களை மன்னித்து தருவாயாக, எங்களுடைய சகோதர சகோதரிகளுடைய பாவங்களை மன்னித்து தருவாயாக. யா அல்லாஹ் பாவம் செய்த பாவிகள் யா அல்லாஹ், யா அல்லாஹ் உன்னிடத்துல கையேந்திரத்து கூட தகுதியற்ற அடியார்கள் யா அல்லாஹ், உன்னிடத்துல பொருந்திக் கொள்ளப்பட்ட அந்த சுவர்க்கம் வாஜிபான கூட்டத்துல நம் அனைவரையும் சேர்ந்தருள்வாயாக.